எங்கள் பரலோக பிதாவே, எங்களை படைத்த தெய்வமே, இந்த வருஷம் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்து வந்த கண்மலை பிதாவே, இயேசுவின் நாமத்திலே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை துதிக்கிறோம். ஐயா, நான் உன்னை விட்டு விலகிறதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி வாக்கு பண்ணி எங்களோடு இருந்து எங்களை நடத்தி வருகிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வருஷத்தின் இறுதியிலே நின்று உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஐயா, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று எழுதப்பட்டது. நீரே எங்கள் நோக்கு, உம்மை அண்டிக் கொள்வதே எங்களுக்கு அடைக்கலம், பாதுகாப்பு. தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே, எங்களோடு பேசுங்கப்பா, எங்களுக்கு உணர்த்துங்கப்பா, எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பண்ணிக் கொள்கிறோம் மிக நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, சொல்ல ஹல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வருஷத்து இந்த எண்ட் ஆஃப் இயர், நாம் கடைசி இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே நிற்கிறோம். 52 வாரங்கள் கழிந்து போய்விட்டது. இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிறு, கடைசி வாரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தி வந்த ஆண்டவர், நம்மை பாதுகாத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி உடையவர்களாகவும் இருங்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நாம் இப்பொழுது வாடுகிற சூழ்நிலை அவ்வளவு நல்லதில்லை, அது உங்களுக்கு தெரியும். வைரஸ் பல விதத்திலே உருமாறி உலகத்தையே அசைத்து கொண்டிருக்கிறது. அதனால் ஏற்பட்டுக்கிருக்கிற கஷ்டங்களும் துன்பங்களும் ஏராளம் ஏராளம். ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றிலும் இருந்து நம்மை பாதுகாத்து இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தி நம்மை வாழ வைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் நாமத்திற்கு பகிமண்டாகட்டும், ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கடைசி ஆராதனை தான் இது. இந்த ஆண்டு முழுவதும் ஒரு ஆராதனையும் தவற விடாமல் வந்த ஒவ்வொரு தேவட பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரை ஸ்தோதரிக்கிறேன், துதிக்கிறேன். சிவக்கூட்டங்களை தவற விடாமல் வந்து சேர்ந்து ஜெபித்த ஒவ்வொரு தேவட பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோதரிக்கிறேன், துதிக்கிறேன். சபையிலே சத்தியத்தின்படி நடக்கிற பிள்ளைகளை நினைத்து பார்த்து நான் ஆண்டவரை ஸ்தோதரிக்கிறேன், துதிக்கிறேன். தேவன் அறிவார். அருமையான தேவட பிள்ளைகளே, இன்றைக்கு கடைசி ஞாயிறாக இருக்கிறபடியால் இவனும் ஒரு செய்தியை பேச விரும்பலை. ஆகவே ராத்திரி வரைக்கும் என் மரம் போராடிட்டே இருந்தது. என்ன பேசுறது எனக்கு தெரியல, தான் களைப்பா இருந்தது, படுத்துட்டேன். காலையிலேயோ அல்லது அதிகாலையிலோ எனக்கு சரியா தெரியலை. தேவனுக்கு முன்பாக சொல்றேன், சில வார்த்தைகள் மனதில் வந்தது, அவைகளை உங்களோடு பேச விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக நீதிமொழிகளில் புத்தகத்திலே 15:10 நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 15:10 நாம் வாசிக்க கேட்போம்.
வழியை விட்டு விலகுறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான்.
திரும்ப
வழியை விட்டு விலகுறவனுக்கு,
வழியை விட்டு விலகுறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும். இந்த வசனம் நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளான வசனம் இல்லை என்பதை நான் அறிவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு ஒரு நல்ல தகப்பனாக, தாயாக இருக்கிறார். தன் பிள்ளைகள் தன் சென்னைகளுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று, எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே அவ்வப்போது தேவன் நமக்கு வார்த்தைகளை அனுப்பி நம்மை சரிப்படுத்த விரும்புகிறார். இந்த நாளிலே 5 புத்திமதிகள் அல்லது 5 ஆலோசனைகள், இவைகள் ஒரு தலைப்புக்களே அல்ல. ஆனால் பலவிதமான பழங்களை ஒரு தட்டிலே வைத்து பிரசன்ட் பண்றது போல இருக்கு. ஆகவே 5 விதமான புத்திமதிகள் இந்த வருஷத்தின் கடைசியில் இருக்கிற நமக்கு ஐந்து விதமான ஆலோசனைகள் அல்லது ஐந்து விதமான புத்திமதிகளை வேதத்தின் அடிப்படையிலே, சத்தியத்தின் அடிப்படையிலே தேவன் என் மனதிலே தந்த வார்த்தைகளை உங்களோடு நான் மற்றபடி தேவன் எல்லாவற்றையும் அறிவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ரைட், அடுத்த வருஷம் நமக்கு ஒரு நன்மையின் ஆண்டாக, ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க வேண்டும் என்று நாம் எல்லாரும் விரும்புறது நல்லது. நமக்குள்ள அடிப்படையாக இருக்கிறது தான், தவறில்லை, தப்பில்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து தான் வர வேண்டும். ஆகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நாம் we have to open a way, then the Lord can bless our life. நாம் தேவனுக்கு வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது தேவாதி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய நடைகளையும் நம்முடைய வழிகளையும் நாம் செவ்வைப்படுத்தாமல் இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்விலே செய்ய விரும்புகிற காரியங்கள் தடைபட அல்லது பின்னோக்கி போக இடம் உண்டு என்று கர்த்தருக்கு முன்பாக அன்போடு சொல்லிக் கொள்கிறேன். போகட்டும். ஆகவே ஒரு செய்தியாக அல்ல, ஒரு புத்திமதியாக நான் என்னுடைய ஸ்தானத்தில் இருந்து சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஐந்து விதமான ஆலோசனை அல்லது புத்திமதிகளை சொல்ல விரும்பேன். அதில் முதலாவதாக தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:32 நாம் வாசிப்போம். எபேசியருக்கு நிருபம் 4:32 நாம் வாசிப்போம்.
ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.
ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பார்த்தீங்களா இருந்தா ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாக இருந்து, அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் ஒருவர் மன்னிக்கிறதுக்கு தயவும் மனதுருக்கமும் அவசியமாக இருக்கு. தேவனுடைய வார்த்தையினால் தேவனுடைய வசனத்தினால் நம்முடைய எண்ணங்களை நம்முடைய சிந்தனைகளை நாம் மாற்றிக்கொள்ள முயற்சிக்கணும், மன்றாட வேண்டும், விண்ணப்ப வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் இறுதியில் நின்று தேவனுடைய ஊழியக்காரனாக நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், டைரக்டாக நான் சத்தியத்துக்கு வருகிறேன், அடுத்த ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் பொழுது கடந்து போகும் பொழுது நம்முடைய வாழ்விலே எவரையும் மன்னிக்காமல் தயவு செய்து வச்சிருக்காரு. ஜஸ்ட் ஃபர்கெட். இப்போ நான் உங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லும் பொழுது ஏற்கனவே நீங்கள் மன்னிக்காத சில பேர் உங்களோட மனதில் ஞாபகம் வரலாம். அது தேவன் அறிவார். தேவன் நம்மோடு பேசும் பொழுது நாம் அதன்படி விட்டு கொடுத்தால் நன்மை உண்டா? இப்ப என்ன கபடி, இப்போ எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்ன முதலாவது வார்த்தை உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பிதாவே இவர்களுக்கு மன்னி. நாம் அறிவோம். இப்ப ஒரு காரியத்தை அங்க கவனிக்கணும் என்னவென்றால், தயவு செய்து நான் சொல்றதை கவனித்துக் கொள்ளுங்க, ஆண்டவர் இயேசுடத்திலே எவரும் மன்னிப்பு கேட்க இல்லை. இயேசுவே, நாங்கள் செய்த குற்றங்களை மன்னியும், உம்மை சிலுவையில் அறைந்தோமே, நன்மை சேருவதாக சுற்றி திரிந்த உம்முடைய கால்களை ஆணிகளால் சிலுவையில் அறைந்தோமே, குஷ்டரோய்களை கூசாமல் தொட்டு குணமாக்கின உம்முடைய அன்பு கரங்களை சிலுவையில் ஆணி அடித்தோமே, உம்முடைய முகத்தில் துப்பினோம், கன்னத்தில் அறைந்தோம், நிந்தித்தோம், பிலாத்துக்கு முன்பாக இல்லாத பொய் குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையிலே சுமத்தினோம். ஆகவே ஆண்டவராகி இயேசுவே எங்களை மன்னி என்று எவரும் ஆண்டவர் இயேசுடத்தில் மன்னிப்பு கேட்கவே இல்லை. ஆனால் இயேசுவோ, நன்றவர்களே, உங்களுக்கு இயேசுவோ சிலுவையில் தொங்கும் போதும் அந்த பாடுகளின் மத்தியிலும் தன்னை இவ்வளவுக்கு பாடுபடுத்தி எந்த விதமான குற்றமும் இல்லாத தேவகுமார் நீதிபரரை சிலுவையில் அறைந்த போது இயேசு பிதாவை நோக்கி செய்த ஜெபம் என்ன? பிதாவே இவர்களை மன்னியும். இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியம் இருக்கிறது. அது என்னவென்றால், யாராவது ஒரு நபர் இடத்துல வந்து மன்னிப்பு கேட்டால் தான் நான் மன்னிப்பேன் என்கின்ற ஒரு நிபந்தனை நாம வைக்கிறது, அது வேத வசனத்துக்கு ஒத்து வராத ஒரு காரியம் பற்றி சத்தியத்துபடி நான் உங்களுக்கு சொல்றேன். நம்முடைய புத்தியின்படி நாம நடக்க கூடாது. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப அன்றையில் இருந்து சொல்லிக் கொண்டு வரேன். நம்முடைய புத்தியில உன் சுய புத்தியின் மேல் சாயாது என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்றது. ஆகவே தேவனுடைய வசனத்தை சார்ந்து வாழுகிற பிள்ளைகளாக நாம இருக்க நன்றி. ஆகவே ஆண்டவர் இயேசுடத்தில் வந்து எவரும் எங்களை மன்னியும் என்று கேட்டதில்லை, ஆனால் இயேசுவோ பிதாவை நோக்கி இவர்களை மன்னியும் என்றார். ஆனால் அந்த மன்னிப்புக்கு பாத்திரமாக அவரை சிலுவையில் அறைந்தவர்களோ கண்டத்தில் அறைந்தவர்களோ காரி துப்பினவர்களோ பாத்திரராக இருந்தார்களா இல்லையா என்பது அது நமக்கு அப்பாற்பட்ட காரியம், அது நமக்கு தெரியாது. ஏன்னா ஒருவேளை இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் யாராவது மனம் திரும்பியிருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், எவரும் என்னிடத்தில் வந்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் தான் நான் மன்னிப்பேன். அப்படி நாம சொல்லும் பொழுது குறிப்பிட்டு அந்த நபர் நம்மிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்காவிட்டால் அந்த நபரை நாம் நம்முடைய இதய சிறையிலே போட்டு பூட்டி வைத்திருக்கிறோம். ஒரு வசனத்தை தயவு செய்து நாம வாசிப்போம். லூக்கா 6:37 வசனத்துக்கு சீக்கிரம் படிக்கிறீங்களா? லூக்கா 6:37 ஆண்டவர் இயேசு அங்க என்ன சொல்கிறார் தயவு செய்து பாருங்க, படிங்க. 6:37
மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கணைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள்.
கடைசி பகுதியை பாருங்க, இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிங்க. விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். நன்றாக கவனிங்க. விடுதலை பண்ணுங்க, ரிலீஸ் த பீப்பிள், விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். இந்த வசனத்துக்கு நாம் என்ன வியாக்கியானம் கொடுக்க போறோம்? நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையை எப்படி நாம் விளங்கிக் கொள்ள போறோம், எப்படி நாம் எடுத்துக்கொள்கிறோம்? விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு விரோதமாக யாராவது குற்றம் செஞ்சிருக்கலாம், என்னை குற்றம் சாட்டியிருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கலாம், என் மனதை உடைத்திருக்கலாம், இல்லாத குற்றச்சாட்டுகளை எனக்கு சொல்லியிருக்கலாம், அல்லது மற்றவோட பேசியிருக்கலாம். ஆனால் என்னுடைய கடமை என்ன? சத்தியத்தின்படி என்னுடைய ஸ்டாண்ட் என்ன? நான் ஒரு தேவனுடைய மனுஷனாக இருக்கணுமா இருந்தால், தேவனுடைய மனுஷியாக இருக்கணுமாக இருந்தால், என்னை காயப்படுத்தி இருக்கிறது உண்மைதான், என்னை வேதனைப்படுத்தி இருக்கிறது உண்மைதான், வெக்கப்படுத்தினது உண்மைதான், துக்கப்படுத்தினது உண்மைதான். ஆனாலும் தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, அதுவே நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படை சட்டம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் குறிப்பிட்ட ஒரு நபர் நம்மிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டால் தான் அவரை நான் மன்னிப்பேன், இல்லது போனால் நான் மன்னிக்க மாட்டேன் என்று நாம் சொல்லுவோமாக இருந்தால், நாம் அந்த நபரை இன்று வரைக்கும் நம்முடைய இதய சிறையில போட்டு பூட்டி வைத்திருக்கிறோம். எப்பொழுது நாம் அந்த நபரை விடுதலையாக்க போகிறோம்? அப்படி நாம் விடுதலையாக விட்டால் நாம் விடுதலையாக்கப்பட இடம் இல்லையே. இவைகள் படிக்கும் பொழுது நமக்கு ஒரு எனக்கு சிலத்தில் பயமாக இருக்கும். வசனத்தை படிக்கும் பொழுது அதான் சிறுமைப்பட்டு ஆவியில நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று ஒரு மனிதன் சொல்லுவானாக இருந்தால், தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லுவார்களாக இருந்தால், அவர்கள் தேவனுடைய வசனத்துக்கு பயப்படுறவர்களாக இருக்க, தேவனுடைய வசனத்துக்கு பயப்படாதவர்கள் தேவனுக்கு பயப்படும் சொன்னால், தேவனுடைய சமூகத்தில் என்று நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு முன்பாக சொல்றேன், அதுல உண்மை இல்லை. தேவனுக்கு பயப்படுறவர் என்று சொல்றவர்கள் தேவனுடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களாக. ஆகவே நான் சொல்ல வார காரியம் இன்றைக்கு இந்த வருஷத்தின் கடைசியில நாம் நிற்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக விளையக்கூடிய நான் இவைகளை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவேளை உங்களுடைய மனதில் குறிப்பிட்ட சிலர் உங்களுடைய ஞாபகத்துக்கு வரல, தயவு செய்து சத்தியத்துப்படி நான் உங்களை சொல்கிறேன், அவர்கள் ஒருவேளை மன்னிப்பு கேட்காட்டாலும் பரவாயில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக நிற்கவும், சத்தியத்தின்படி நாம் வாழ்ந்து தேவ ஆவியானவர் நம்மை டைரக்ட் பண்ணத்தக்கதாக நாம் எவரையும் மன்னிக்காமல் தயவு செய்து இதய சிறையில் பூட்டி வைக்காதீங்க. அடுத்த ஆண்டுக்குள்ளே கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் சொல்றேன், கவனிங்க, கேட்டுக்கொள்ளுங்க, அடுத்த வருஷத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் பொழுது எவரையும் மன்னிக்காமல் நம்முடைய மனதிலே பூட்டி வைக்காமல் தயவு செய்து அவைகளை ரிலீஸ் பண்ணுங்க, விடுதலை செய்யுங்க. ஒருவேளை நான் இப்படி சொல்லும் போது உங்களுடைய மனதில் ஞாபகத்து வரும், அவர் எங்களுக்கு செய்த அநியாயத்தை உங்களுக்கு தெரியுமோ, அவருடைய வாழ்க்கையில ஏற்படுத்தின பாதிப்பை உங்களுக்கு தெரியுமோ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மன்னிக்கிறதுன்றது சில நேரத்தில் இலகுவானது அல்ல என்பது உண்மைதான். ஆனால் எனக்கு இலகுவானவைகளைத்தான் நான் செய்வேன் என்று சொல்லுவனாக இருந்தால் தேவனுடைய வசனங்களை நாம் கைவிட வேண்டி வரும். ஆகவே என்னை கம்பேர் பண்ணுறதுக்காக நான் வசனத்தை எடுக்கிறேனா அல்லது தேவனுடைய வசனம் சொல்கிறபடி நான் வாழ்கிறேன்? அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நான் சொல்றதை கவனிங்க, யோசி. ஆகவே அடுத்த வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க போற நாம் எவரையும் மன்னிக்காமல் வைக்காமல் தயவு செய்து மன்னிச்சிருக்க. இங்க இன்னும் ஒரு குறிப்பு நான் சொல்ல போறேன், கொஞ்சம் நீங்க கருத்தாக கவனிக்கணும், சிந்திக்கணும். வேதத்தின்படி, வேத வசனத்தின்படி நாம சிந்திக்க கற்றுக்கொள்ளணும். நன்றி கவனி. ஒரு மனிதனை நாம மன்னிக்கிறோம், சத்தியம். ஆனால் அந்த நபரை ஏற்கனவே இருந்த இடத்துல தான் கொண்டு வைக்க வேண்டும் என்பது அடிப்படை அல்ல. அப்படி வைத்தால்தான் அவரை நாம மன்னிக்கிறோம் என்பதும் பொருள் அல்ல. இப்ப நீங்க யோசிக்கலாம், நீங்க என்ன சொல்றீங்க, அதான் சொல்ல போறேன் கவனிங்க. இப்ப நன்றி கவனிங்க, ஆதாமையும் ஏவாளையும் தேவன் ஏதன் தோட்டத்தில் வைத்தார் உங்களுக்கு தெரியும். ஆனால் தேவனுடைய கற்பனைகை, தேவனுடைய கட்டளையை அவர்கள் மீறி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த போது தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையில் இந்த உறவு துண்டிக்கப்பட்டது. தேவன் அவர்களோடு உறவாட முடியவில்லை, தேவன் அவர்களோடு டைரக்டாக பேச முடியவில்லை, தேவனுடைய மகிமையை இழந்தார்கள் ஆதாமும் ஏவாளும். இப்போ தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலே ஒரு பெரிய பிளப்பு உண்டாகிட்டது. மனுஷன் தொலைந்து போனான், ஏதெனிலே ஆதாமும் ஏவாளும் தொலைந்து போனார்கள். அல்லது தேவன் ஏதெனிலே ஆதாமையும் ஏவாளையும் இழந்து போனார். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு சொன்னாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரும். ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன மனுஷ ஆதாம் ஏவாளில இருந்தது சந்ததி சந்ததி பெருகி இன்றைக்கு உலகம் முழு. ஆகவே இழந்து போன மனுஷனை திரும்பவும் தேடி ரட்சிக்க தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்பது சத்தியம். இப்ப என்ன கவனிங்க, இப்ப தேவனுக்கு விரோதமாக ஆதாமும் ஏவாளும் பாபம் செய்த போது தன்னை கவனிங்க, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இந்த தொடர்பு அட்டு போயிட்டது, அறந்து போயிட்டு உங்களுக்கு தெரியும். இதற்கு பிற்பாக என்ன நடந்தது, ஆண்டவர் அவர்கள் பாவம் செய்த பிற்பாடு அத்தி இலைகளை தைத்து தங்களை வரைத்து கொண்டார், உங்களுக்கு தெரியும். ஆனால் நன்னை கவனிங்க, தேவனோ அந்த அத்தி இலைகள் வெயிலுக்கு சுருண்டு போகும், காய்ந்து போடும். மனுஷன் பாவம் செய்திருந்தாலும் தனக்கு விரோதமாக துரோகம் பண்ணியிருந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களை கொடுத்தாடுன்னு சொல்லி பார்க்கிறோம். நன்றி கபடி. அப்ப ஏதோ ஒரு விதத்திலே மனுஷன் பாவம் செய்து தன்னை விட்டு தூரமாக போயிருந்தாலும், தொடர்பு அட்டு போய் இருந்தாலும், முழுக்க முழுக்க மனுஷனை தேவன் தள்ளிவிடவே இல்லை. நன்றி விளைய, அப்படி தள்ளிவிட்டிருப்பாராக இருந்தால் தேவன் தன்னுடைய குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பியிருக்க மாட்டாரு. இன்றைக்கு நீங்களும் நானும் சந்ததி சந்ததியாய் பரம்பரை பரம்பரையாக தள்ளிவிடப்பட்ட மக்களாகவே இருப்போம். ஆகவே மனுஷன் பாவம் செய்திருந்தாலும் தேவன் முழுவதுமாக மனுஷனை தள்ளிவிடாமல் பாவம் செய்த மனிதனை திரும்பவும் தன்னோடு சேர்த்துக் கொள்வதற்காக, மீட்டுக் கொள்வதற்காக, இரட்சகராக மீட்பராக தேவன் தன் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். நான் சொல்ல வந்த காரியம் என்னவென்றால், அன்றை கவனிங்க, ஆண்டவர் ஆதாம் ஏவாளையும் மன்னித்தார் என்கின்றதுக்கு ஒரு அடையாளம் அந்த தோல் உடைகளை அவர் உண்டாகி கொடுத்தார். ஆனால் ஒரு காரியத்தை கவனிச்சு கொள்ளுங்க, ஆதாமையும் ஏவாளையும் திரும்ப கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வைக்கவே இல்லை. மனதில் வச்சுக்கணும், திரும்ப கொண்டு வந்து ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில், அப்படியானால் கர்த்தர் அவர்களை மன்னித்திருப்பாராக இருந்தால் ஆதாமை மேவாளையும் திரும்ப கொண்டு வந்து ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் வைத்திருக்கலாமே என்று நாம சொல்ல முடியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நான் இப்படி சொல்லுவார காரியம் என்னவென்றால், அடுத்த வருஷத்துக்குள்ளே நாம் கடந்து போகிற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எவரையும் மன்னியாமல் தயவு செய்து வச்சிடாரு. இந்த வார்த்தையை எனக்கு சேர்த்துதான், எனக்கு சேர்த்த இந்த வார்த்தையை கத்தருக்கு முன்பாக நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஒரு செய்தியாக இல்ல, ஒரு ஆலோசனையாக அல்லது புத்திமதியாக சத்தியது படி சொல்றேன். ஆகவே அடுத்த வருஷத்துக்குள்ளே நாம் கடந்து போகும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவும், தேவன் நம்மை நடத்தவும், தேவ கரம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படவும் தயவு செய்து எவரையும் மன்னிக்காமல் மனதில் வச்சிருக்காமல் பிழை செஞ்சிருக்கலாம், நம்ம வேதனைப்படுத்தியிருக்கலாம், வெக்கப்படுத்தியிருக்கலாம், துக்கப்படுத்தலாம். என்னங்க, ஆண்டவர் இயேசுவை எப்படியெல்லாம் வேதனைப்படுத்தினார்கள், துக்கப்படுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள், ஆனால் அது எல்லாவற்றையும் ஆண்டவர் கருத்திலே கொண்டிருப்பாராக இருந்தால் அவர்களை மன்னியும் என்று பிதாவை நோக்கி ஜெபித்திருப்பாரோ? ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிறிஸ்து மன்னித்தது போல நாமும் ஒருவருக்கு ஒருவர் உருக்கமாகவும் தயவாகவும் இருந்து மன்னியுங்கள். இனி வருகிற நாட்களிலும் இந்த வார்த்தை உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதியட்டு. அடுத்த வருஷத்திலும் யாராவது நம்ம துக்கப்படுத்துவார், சம்படி நமக்கு விரோதமாக பேசுறவர்கள் யாராவது இருக்கத்தான் போறாங்க. நான் சொல்லுவேன், 1000 பேர் இருந்தாலும் யாரோ ஒருவர் ஒரு மூலிருந்து என்னை குறித்து கதைக்கத்தான் போறாங்க. லெட் தேம் டு இட், டு இட். அதுக்குரிய காரியங்களை அவரவர் ஆண்டவருக்கு கணக்கு கொடுப்பார். ஆனால் நாம் அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பாத்திரவான்களாக இல்லாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். என்றால் தேவனோ நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே எவரையும் தயவு செய்து மன்னியாமல் வச்சிடாதே. ஒருவேளை மன்னிக்க முடியலையா, ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்க. ஆண்டவரே, குறிப்பிட்ட அந்த நபரை மன்னிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய், எனக்கு கிருபை பாராட்டுங்க, மன்றாடுங்க. என்னென்னால் தேவனுடைய வார்த்தைகளை தேவ ஆவியாருடைய பலத்திலே தான் நாம் நிறைவேற்ற முடியும், கை கொள்ள முடியும். என்றால் உங்களுக்கு தெரியும், யோவான் 16:13 ஆவியானவரை குறித்து இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அவர் வந்து சகல சத்தியத்துக்களும் உங்களை வழி நடத்துவார். யாரு? ஆவியானவர். ஆகவே தேவ ஆவியாருடைய பலம் இல்லாமல், உதவி இல்லாமல் நாம் கர்த்தருடைய கற்பனைகளை, கட்டளைகள் எல்லாம் கை கொள்ளவே முடியாது. அருமையான தேவ, இதுக்குத்தான் நாம் தேவனோடு நெருங்கணும், கர்த்தரை கெட்டு சேரணும். தேவ ஆவியான நமக்கு தர்ற பலத்திலே தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேற்ற முடியும். ஓ, இந்த வசனம் சரி, வேதத்தில் இருக்கிறது உண்மைதான், ஐ அக்செப்ட், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் என்னால் இதை நிறைவேற்ற முடியாது, கை கொள்ள முடியாது. அப்படி என்று யாராவது நினைத்தால் அது அவரவரையும் ஆண்டவரையும் பொறுத்தது. ஆனால் எவரையும் ஆண்டவர் இழக்க விரும்பவில்லை, எல்லோரையும் அவர் நேசிக்கிறார், தேடுகிறார், நமக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார், முடிவில்லாத வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்திலே முடிவில்லாத வாழ்க்கையை அனுபவிக்க போகிற தேவனுடைய பிள்ளைகள் இங்க மன்னிக்காம இருந்து அங்க போய் நம்ம மன்னிக்க போறோம். அல்லது நமக்கு பிடிக்காத ஒருவர் அங்க வந்துட்டாருன்னு சொன்னால் அவரை அவர் அவரை விட்டு நம்ம விலக பார்ப்போமா? அப்படி பரலோகம் இருக்குமா? நீங்களே யோசித்து பாரு. ஆகவே சத்தியம் இந்த பூமியில பிராக்டிஸ் பண்ணுவதற்கு, நாட் இன் ஹெவன், நல்லா மனதில் வச்சுக்கொள்ளுங்க. வேத வார்த்தைகள் பூமியிலே நாம் அபியாசப்படுத்துவதற்கு, நாம் கை கொண்டு நடப்பதற்கு ஒழிய பரலோகத்தில் இல்லை. இந்த வசனத்தின்படி வாழ்ந்து நாம் பரலோகத்துக்கு போகிறோம். மற்றும்படி பரலோகத்தில் நமக்கு கையில் வேதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை நேருக்கு நேரம் பார்க்கிறோம், அவருடைய பிரசன்னத்தில் இருக்க போகிறோம், அவருடைய வல்லத்திற்கு முழுக்க முழுக்க மாமிசமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுலே. ஆகவே மறுரூப உடலிலே மகிமை சரத்திலே மகத்துவமான தேவ பிரசன்னத்தில் டைரக்டாக இருப்போம். ஆகவே இந்த வார்த்தைகளின்படி நாம் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்திலே நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஆகவே அருமை தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஒருவர் நாம் மன்னிப்போம். கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாமும் ஒரு 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 மன்னிப்போம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்த வருஷத்துக்குள்ளே நாம் போகும் பொழுது எவரையும் மன்னிக்காமல் வைக்காதபடி தயவு செய்து மன்னிச்சிருங்க. ஆண்டவர் சோதர். நம்பர் 2, ரெண்டாவது காரியம், ரெண்டாவது புத்திமதி அல்லது ஆலோசனை என்னவென்றால், படிங்க யாக்கோபு 3:2 சீக்கிரம் படிங்க. யாக்கோபு 3:2
நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும், தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியனுமாய் இருக்கிறான்.
சரி, நன்றாக கவனிங்க. யாக்கோபு என்ன எழுதுறாரு பாருங்க, நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். நாம் எல்லோரும் என்னை சேர்ந்துதான். ஹலோ, என்ன சொல்லப்படுறது? நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். நாம் ஒத்துக்கொள்ளும், நான் ரெண்டு கையையும் உயர்த்தி சொல்லுவேன், எஸ் என்று சொல்லு. நான் அநேக காரியங்களில் தவறுகிறேன், அதனால் பல நேரங்களிலே தனியே இருந்து வேதனைப்படுவேன். ஏன் இப்படி கதைத்து இந்த வார்த்தையை நான் தவித்திருக்கலாமே, ஏன் இதை சொன்னேன், இதை சொல்ல அப்படி நான் பல தடவைகளிலே தனியிருந்து கத்தருக்கு முன்பாக வேதனைப்பட்டு ஆண்டவரிடத்தில் மன்றாடு. உள்ளத்தில் இருக்க எல்லாத்தையும் அவர் சமூகத்தில் ஊத்துறது, வேற எங்கே நாம் சொல்ல முடியும், ஊத்த முடியும். அருமையான தேவோட பிள்ளைகளே, நன்றே கவனிங்க, நாம் எல்லோரும் தேவோட பிள்ளைகளாக நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். இதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் தவறு செய்யக்கூடியவர், நான் தவறு விடக்கூடியவன், தவறு செய்யக்கூடியவன் என்பதை என் மனசில் நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நோனோ, நான் தவறு செய்கிறதே இல்லை, நான் தவறு விடவே மாட்டேன், தவறுகிறவன் அல்ல, அப்படிப்பட்ட ஒரு மனம் நம்முடையக்குள்ளே இருக்குமாக இருந்தால் நம்முடைய வழிகள் தேவனுக்கு மிக செம்மையாக இருக்காது. அப்படியே வைத்துக்கொண்டு சங்கீதம் 19:12 படிப்போமா. சங்கீதம் சீக்கிரம் படி, சங்கீதம் 19 அங்கே தேவனுடைய மனுஷனாகிய தாவீது என்ன சொல்றாரு கொஞ்சம் கவனிங்க. சங்கீதம் 19:12 நான் வாசி கேட்போம், படி.
தன் பிழைகளை உணருகிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்கள்.
நன்றாக கவனிங்க, தன் பிழைகளை உணருகிறவன் யார். இங்கே யாக்கோபு சொல்கிறாரு, நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். தேவனுடைய மனுஷனாகிய தாவீது சொல்றாரு, தன் பிழைகளை உணருகிறவன் யார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிழைகளை விடுகிறோம், எவ்வளவோ தவறுகளை விடுகிறோம். ஆகவே மற்றவர்கள் விடுகிற தவறுகளை நாம் பார்க்கும் பொழுது சீராமல் சினக்காமல் அதன்படி எவரை நாம் வெறுக்காமல் ஒதுக்காமல், நாம் தேவனுடைய பிள்ளைகள், உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு நமக்கு முடியல ஒரு வித்தியாசம் இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கணும், நம்முடைய லைஃப் ஸ்டைலே ஒரு மாற்றம் இருக்கணும், என்னுடைய செயல்பாட்டிலே, என்னுடைய வார்த்தையிலே, என்னுடைய நடக்கையிலே தேவ ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். நான் உங்களை சொல்றேன் கேளுங்க, அடுத்த வருஷத்துக்குள்ள போக போறீங்கல்ல, உங்க ஜெபத்துல ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் என்னை நடத்துங்க. ஆவியானவரை பார்த்து சொல்லுங்க, ஆவியானவரே நீ என்னுடைய இயக்குனர், யூ ஆர் மை டைரக்டர். நான் அப்படி சொல்றது உண்டு, தேவன் கேட்க சொல்றேன், ஆவியானவர் நீர் என்னை நடத்து. இயேசுவை நடத்தினது ஆவியானவர், அப்போஸ்தலரை நடத்தினது ஆவியானவர். இந்த ஆவியானவர் நம்மை நடத்தும் பொழுதுதான் நாம் தேவனுடைய வசனங்களுக்கு கட்டுப்படுவோம். அல்லது போனால் நம்முடைய சுய புத்தியிலே நாம இயங்கும் பொழுது தேவனுடைய வசனத்துக்கு நம்முடைய மாமிசம் வளைந்து கொடுக்கிறதுக்கு இடம் கொடுக்காது, அது எப்பயும் நிமிந்து நிற்கும், வளைந்து கொடுக்கிறதுக்கு இடம் கொடுக்காது. ஆகவே எப்பொழுதும் தேவ ஆவியானவர்களாலே நம்ம நடத்தப்பட வேண்டும். இதை குறித்து நான் வர வருஷத்திலும் பேசுவேன். சித்தமான அன்றைக்கு அப்படிங்க, அருமையான தேவட பிள்ளைகளே, நான் சொல்ல வந்த காரியம் என்னவென்றால், நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம், நாம் எல்லோரும் அநேக பிழைகளை விடுகிறோம். ஆனால் ஒரு காரியம் என்னவென்றால், ஒரே பிழையை திரும்ப 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 செஞ்சு கொண்டே இருக்கக்கூடாது. நல்ல வணக்கம். ஒரே பிழையை ஒரு மனுஷன் அல்ல, ஒரே தவறை ஒரு மனுஷன் திரும்ப 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 செஞ்சு கொண்டது அர்த்தம் என்ன தெரியுமா? நிசுண்டுமே உணர்வு இல்லை. படி 19:12 என்று சொல்லப்பட்டு,
தன் பிழைகளை
உணர்கிறவன் யார். அப்ப என் பிழைகளை, என் தவறை நான் உணரணும். நாம் ஒரு நேரம் எடுத்து, நான் சொல்லுவேன், நம்மை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு ஒரு கர்த்தருக்கு முன்பாக திறந்த இருதயத்தோடு சொல்றேன், தயவு செய்து கேளுங்க, தயவு செய்து பிள்ளைகளுக்கு சொல்றது போல சொல்றேன், தயவு செய்து நம்மை தேவனுக்கு முன்பாக ஆராய்ந்து பார்க்கறதுக்கு நேரம் எடுக்கணும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வில் இருக்கிற தவறுகள், நான் எங்க தவறுகிறேன், எங்க பிளவுபடுகிறேன், ஆவியானவரை எனக்கு உணர்த்தும் அப்பா. ஒரு திறந்த இருதயத்தோடு ஆவியானவர் நமக்குள்ளே செயல்படத்தக்கதாய், தேவ ஆவியானவர் நமக்கு உணர்த்தது, அவர் வந்து கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி ஆவியானவர் குறித்து இயேசு ஜோமான சொல்றார், கண்டித்து உணர்த்துவார் ஆவியானவர் நமக்குள்ள உணர்த்துவார். ஆனால் உணர்த்தி கொண்டே இருக்க மாட்டார். சொல்றதை கவனிச்சுக்கணும், ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார் ஆனால் தொடர்ந்து உணர்த்து கொண்டே இருக்க மாட்டார். என்றால் அவருடைய சத்தத்துக்கு, அவருடைய உணர்த்துதலுக்கு நாம் செவி கொடுக்க இல்லை என்றால் பேசாமல் இருந்துடுவார். பிகாஸ் ஹீ சோ சாஃப்ட் அண்ட் ஜென்டில், நல்ல மிகவும் மென்மையானவர், மிகவும் இலகுவில காயப்படுத்த முடியும் ஆவியானவர். நல்லபடி நாம் பேசுகிற ஒரு வீணான வார்த்தை கூட நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுத்த முடியும். என் மனதில் வருகிற பொல்லாத சிந்தனைகள், என் மனதில் வருகிற சத்தியத்துக்கு புறம்பான தேவையில்லாத பொல்லாத சிந்தனைகள், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்த முடியும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்றேன். தேவ ஜனமே, ஒன்று நினைத்துக்கோ, நீங்களும் நானும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம், அநேக இடங்களில் நாம் பிழைபடுகிறோம். ஆனால் நாம் விடுகிற பிழைகளை உணர்கிறதில்லை. ஆகவே தான் நான் சொல்லுவேன், ஒரு நேரம் எடுத்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து மற்றவர்களை நாம் ஆராய்கிறதை விட்டு நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கறது மிகவும் தேவனுக்கு முன்பாக நன்மை செம்மைமா. அவர் எங்கே போகிறாரு, இவர் எங்கே போகிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு, இவர் என்ன கதைக்கிறாரு, அவர் எப்படி நடக்கிறாரு, இவர் எப்படி உடுப்பு போடுறாரு, இதையெல்லாம் இதுகளை பார்த்து பார்த்து இவைகளையே கதைச்சு கமெண்ட் சொல்லி கொண்டு போய் காலம் முழுவதும் இப்படியே கதைச்சிட்டே இருக்கலாம். ஆனால் நம்மை பார்க்கிறது எப்போது? கண்ணாடியில் இன்னைக்கு வரும் பொழுது வரது மாதிரி எல்லாரும் கண்ணாடியில் போவோம். இட் இஸ் குட் ஃபைன். ஆனால் நாம் தேவனுடைய வசனம் என்கிற கண்ணாடியில் நம்மை சரிபார்க்கிறது எப்போது? நம்முடைய கோணங்களை நாம் திருத்திக் கொள்வது எப்பொழுது? நம்முடைய தவறுகளை, நம்முடைய பிழைகளை நாம் மாற்றிக்கொள்வது, திருத்திக் கொள்வது எப்பொழுது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அடுத்த வருஷத்துக்கு நாம் பரிவசிக்க போகிறோம். அப்போ இந்த ஆண்டிலே நாம் விட்ட தவறுகள், செய்த பிழைகளை அடுத்த ஆண்டுக்குள்ளேயும் நாம் போய் அதே காரியங்களை, தவறுகளையும் பிழைகளையும் செய்து 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 தொடர்ந்து கொண்டே இருப்பமாக இருந்தால் நமக்குள்ள உணர்வு இல்லை என்றது அர்த்தம். ஏசாயா 11 முதலாம் வசனத்தை படி 1-2 சீக்கிரம். ஏசாயா 11 முதலாம் 2 வசனத்தை குறித்து, ஆவியானவர் குறித்து அங்கே என்ன சொல்லி கொண்டு பாருங்க. ஏசாயா 11 முதலாம் 2 வசனத்தை படி.
ஏசாயா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும், ஞானத்தையும் உணர்வையும் அருளும்
ஆவியும். அதே எனக்கு தேவையான ஆவியானவர் குறித்து என்ன சொல்வது? ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஐயா அம்மா, பிளீஸ் பேயு தேவனுடைய வசனத்தை கவடி. ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவி. அப்ப நமக்குள்ள ஆவியானவர் செயல்பட்டால்தான் நமக்குள்ள உணர்வு, தேவனுடைய வசனத்தை கேட்கிற உணர்வு, தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிற உணர்வு, அந்த வசனத்தின்படி நாம் மாறுகிற உணர்வு, நம்முடைய பிழைகளை உணர்கிற உணர்வு, நம்முடைய தவறுகளை உணர்கிற உணர்வு, நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டத்தக்கதாய், உணர்த்தத்தக்கதாய், திருத்தத்தக்கதாய் நாம் ஒரு நேரம் எடுத்து நம்மை ஆராய்ந்து பார்க்கிறது நல்லது. ஒருவேளை நான் ஒன்று கேட்கிறேன், தயவு செய்து கோபிச்சு கொள்ளாதீங்க. இன்று வரைக்கு எப்போதாவது தேவ சமூகத்திலிருந்து உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தது உண்டா? சங்கீதக்காரர் சொல்றாரு, என்னை ஆராய்ந்து பார். உங்களுக்கு தெரியும், என் நிர்வாகம் உங்களுக்கு வசனம் தெரியுமே, அதுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆராய்ந்து பார் ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பார். வேதனை உண்டாக்கும் வழிகிட்டத்தில் உண்டோ? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தார். தேவர் என் ஜெபத்துக்கு ஜெபிக்கிறேன், ஆனால் பதில் உண்டோ? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த வருஷத்திலே நாம் விட்ட தவறுகள், இந்த வருஷத்திலே நாம் விட்ட பிழைகளை அடுத்த வருஷமும் தொடராமல் தயவு செய்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே பணிவோடு அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்ம எங்கே தவறினோம், எங்கே பிழை விட்டோம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையோடு நாம் அதை அறிந்து உணர்ந்து நம்ம திருந்தி நம்மை சரிப்படுத்தி அடுத்த வருஷத்துக்குள்ளே அவைகளை திரும்ப திரும்ப நாம் செய்யாமல், அது வார்த்தையினாலோ அல்லது செயலினாலோ அல்லது நோக்கத்தினாலோ, உங்களுக்கும் தேவனுக்கும் தான் தெரியும், என்ன பண்ணி எனக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். ஆகவே நோக்கத்தினாலோ செயலினாலோ வார்த்தையினாலோ கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருப்போமே. ஆபீது சொல்றார், கர்த்தாவே நீர் இருதயத்தை சோதித்து பார்த்து உத்தம குணத்தில் பிரியமாக இருக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். நாம் தேவோட வசனத்தினால அசைக்கப்பட வேண்டும், தேவோட வார்த்தைகளால நம்முடைய இருதயங்கள் உடைக்கப்பட வேண்டும், உடைத்து உருவாக்கப்பட வேண்டும். உடைக்கப்படாத பாத்திரங்கள் உருவாக்கப்படுறதுக்கு இடமே இல்லை, பாத்திரங்கள் உடைக்கப்படாமல் உருவாக்கப்படுறதுக்கு இடமே இல்லை. நம்முடைய சுயங்கள், நம்முடைய ஒரிஜினல் சுபாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அகற்றப்பட்டால்தான் அல்லது அழிக்கப்பட்டால்தான் நாம் தேவனுடைய குமாரன் சாயலை நாம் தரித்துக் கொள்ள முடியும். அதுதானே பிதாவின் நோக்கம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லிக் கொள்றேன், பட் எவ்வளவு வந்த காரியங்களை உங்களோட ஷேர் பண்றேன், இது சாப்பிட்டு. ஆகவே தயவு செய்து நம்முடைய தவறுகளை, நம்முடைய பிழைகளை நாம் உணர்ந்து அடுத்த வருஷமும் அதே தவறு பிழைகளை விடாமல் தொடராமல் நாம் உணர்வுள்ளவர்களாக நம்மை சரிப்படுத்திக் கொண்டு அடுத்த வருஷத்துக்குள்ள பிரவேசிப்போம். தேவ ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. ஸ்தோத்திரம். ரைட். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது இருக்கக்கூடாத காரியங்கள் ரெண்டு சொன்னேன். இன்னும் அடுத்த காரியங்கள் மூன்றும் இருக்க வேண்டிய காரியங்கள். உங்களுக்கு தெரியும் இந்த வேதத்தை ரெண்டாக பிரிக்கலாம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன்று ஆண்டவர் சொல்றாரு டூ இட், பட் டோன்ட் டூ இட், செய். வேதத்தில் செய்யன்னு ஆண்டவர் சொல்லிப்பாரு. மற்றது செய்யாது, திஸ் இஸ் பைபிள், செய். மற்றது செய்யாது. அப்ப நாம என்ன செய்யணும் சொன்னா சில இடத்துல செய்யன்னு சொன்னதை செய்யா விட்டுருவோம், செய்யாது என்று சொன்னதை செஞ்சிடுவோம். ரெண்டும் சொல்றது உங்களுக்கு புரியுதா? செய் என்று சொன்னதை செய்யா விட்டுரும், செய்யாதே என்று சொன்னதை செய்வோம். அது ஆதாம் இருந்து மனுஷனுக்குள்ள பரம்பரை பரம்பரையாக மாமிசத்தில் வருகிற பாவ சுபாவம். அவைதான் அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார், என் அவயவங்களிலே பாவம் இருக்கிறது, நான் பாவியாக பிறந்தபடியால் பாவம் செய்கிறேன், இந்த மரண சிறத்திலிருந்து என்னை விடுதலாக்க யாரு? சுவாபங்களை வாட்டும் தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு நான் மகிமை செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். ஸோ போட்டு இனிச்ச மூன்றாவது காரியம் நான் சீக்கிரம் முடிக்கிறேன். மூன்றாவது காரியம் என்னவென்றால் வாசிப்போம். ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம். சீக்கிரம் ப்ளீஸ். ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். உங்களுக்கு தெரியாத வார்த்தை நான் இங்கே சொல்ல. ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம்.
நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம்,
எங்களுடைய ஐக்கியம்
பிதாவோடும்,
பிதாவோடும்
அவருடைய குமாரனாகி இயேசு,
அவருடைய குமாரனாகி கிறிஸ்துவோடு. ஒரு சலஞ்ச், சலஞ்ச் பண்றாரு பாருங்க, சவால் விடுறார். எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது, உங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? அப்படி நான் சொல்லுவார். அப்படி எழுத்தப்படுது இல்லை, அப்படி சொல்லுவார். அவர் நமக்கு சவால் விடுறது போல இருக்குது இல்லையா? எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்போ நம்முடைய ஐக்கியம் எங்கேயே இருக்கிறது? அதான் சொல்ல, ஐக்கியம் மிக முக்கியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனோடு நடந்து செம்மையாக நடந்து நன்றாக பிரகாசித்த ஒரு சில ஊழியக்காரர்கள் கூட, பழுத்த பெரிய ஊழியக்காரர்கள் கூட தவறான ஐக்கியங்களுக்குள்ள போய் டைரக்ஷன் மாறுறது நான் அறிவேன். அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆகிய நம்முடைய ஐக்கியங்களை குறித்து நாம் கவனமாக இருக்கணும். நான் சொல்ல வேண்டியதை சொல்றேன், கேட்க காதுள்ளவங்க. நம்முடைய ஐக்கியங்கள் இருக்கக்கூடாத இடங்களிலே இருக்கிறபடியாலே நாம் தேவனுக்குள்ள வளர வேண்டிய அளவுக்கு வளர இல்லை. பட் வருஷங்கள் போகுது. முப்பத்தோராம் சங்கீதத்திலே சங்கீதக்காரர் சொல்றாரு, என் காலங்கள் உங்களுடைய கருத்தில் இருக்கு. அது சரியான அர்த்தம் என்று தெரியுமா? என் காலங்கள் உங்களுடைய கருத்தில் இருக்குது, என் வருஷங்கள் உங்களுடைய கருத்தில் இருக்குதுப்பா. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வருஷம் கடந்து போகும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில ஒரு வயதும் குறைந்து போகிறது. என்னுடைய வாழ்க்கையில ஒரு வருஷம் குறைந்து போயிட்டது. அதான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு இல்லையா? நான் சொல்லியிருக்கிறேன் பல தடவை. இப்ப 2021 ஆண்டு முடிந்தது வையுங்களேன். இப்ப நாம் இந்த வருஷத்துல நாம் செய்யாவிட்டதையோ செய்யத்தவுன காரியங்களையோ ஆண்டவரை மன்னியும் என்று சொல்லும் பொழுது, நம்ம உண்மையாக நம்ம மனம் திரும்பி ஆண்டவரை மன்னியும் சொல்லும் பொழுது மன்னிப்பார். அவன் தாயில மேல அன்புள்ள பிள்ளைகள் மேலே திட்டம் மனதுருக்கும் 1000 times மேலான அன்பு அவருடைய அன்பு. ஆகவே என்னதான் நாம் ஆண்டவரை மெய்யான மனம் திரும்புதலுக்கு மதிப்பளிக்கிற ஆண்டவர், ஆண்டவரை நான் இப்படி தப்பு பண்ணிடுறேன், பிள்ளை செஞ்சிடறேன், மன்னியும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் மனதுரிய மன்னிக்கிறார். ஆனால் திரும்ப ஒரு தடவை 2021 நமக்கு தரவே முடியாது. போனது போனதுதான், இழந்தது இழந்துதான், கடந்தது கடந்ததுதான், திரும்பி நமக்கு வரப்போறதில்லை. ஆகவே அருமையான ஞானம் மற்றவர்களை போல நடவாமல், ஞானம் உள்ளவர்களை போல நடந்து காலத்தை பிரயோஜனப்படுது. கத்தட ஒளியக்காரனாக நான் சொல்றேன் கேளுங்க, எனக்கு சேர்த்தான் இவைகளெல்லாம் நான் நினைத்து யோசிக்கிறது உண்டு. போன வருஷமும் இந்த வருஷமும் இலங்கையில் போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க முடியல. அதே மனசுக்கு சரியான ஆண்டவரத்தை நாம் ஆண்டவரே, ஆனால் என்ன செய்யறோம்? நம்ம முடியல. ஏனென்றால் சபையானது சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு இருக்கணும். ஆனால் இங்கே நமக்கு அப்படிப்பட்ட ஓப்பனையாக மீட்டிங்கள் வைக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இல்லை. நான் எனக்கு இந்த மொழியும் தெரியாது, அதுவனா சபை வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கணுமே. அப்ப நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நான் அங்க போய் வருஷா வருஷம் சுவிசேஷத்தை அறிவித்து வந்தேன், ஆனா இந்த வருஷம் போன வருஷம் அறிவிக்க முடியல. அது மிகவும் வேதனைக்குரிய. ஆனால் God is in control. தேவன் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வைத்திருக்கிறார். இது நம்முடைய பலத்துக்கு அப்பாற்பட்ட காரியம். ஆனால் சபையானது ஆண்டவருடைய வார்த்தையின்படி சுவிசேஷத்தை அறிவித்துட்டே இருக்கணும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல ஏதோ ஒரு விதத்துல தொடர்புள்ளவர்களாக இருக்கணும் என்று சத்தியத்துப்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, போகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தண்டாய் கவனிங்க, தண்டாய் கவனிங்க. இங்க ஜோவான் சொல்கிறாரு, எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்குதுன்னு சொல்லி. நல்லா கவனிங்க. இப்ப நாம் தேவனோடு இருக்கிற மூன்றாவது நாம் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை தயவு செய்து காத்துக்கணும். அங்கதான் நம்முடைய பலம். கர்த்தரோடு நேரம் செலவழித்து தேவ பாதத்தில் அமர்ந்து இருந்து கர்த்தரை நோக்கி மனம் திறந்து ஆராதிச்சு என் மனதில் இருக்க எல்லாத்தையும் அவருக்கு சொல்லி அவட பிரசன்னத்தை அனுபவித்து தேவனோடு நாம் ஐக்கியமாக இருக்கணுமா இருந்தால், ஊக்கமாக தேவ சமூகத்தில் அமர்ந்து செபிக்கிறவளாக துதிக்கிறவளாக தேவனுடைய வசனங்களை வாசித்து தியானிக்கிறவளாக இருக்கணும். இந்த ஜபத்தை குறித்து ஒரு குறிப்பு நான் அண்மையிலே அண்ணன் ஸ்டான்லி எழுதின ஒரு கட்டுரையை படித்தேன். கண் திறக்கும் கட்டுரை அது. கேட்ட பொழுது அவர் சொன்ன ஒரு குறிப்பு எனக்கு ரொம்ப நன்மையாக இருந்தது. அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னு தெரியும். ரெண்டாம் கவனிங்க, தேவன் தன்னோட பிள்ளைகள் செய்கிற ஜபத்தை உடனடியாக கேட்கிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே நோக்கமா இருக்கிறது. அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. மூடல திறந்து என்ன பாக்கியப்பட்ட ஜனம் நாம் இல்லையா? தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்கிறது நமக்கு இருக்கிற இவ்வளவு பெரிய பாக்கிய ஜோசிங்க. அவர் என்ன சொன்னார்? நாம் ஜபிக்கும் பொழுது நம்முடைய ஜபத்தை தேவன் உடனடியாகவே கேட்கிறார். ஆனால் உடனடியாக பதில் வருகிறது இல்லை. இப்ப நாம் செய்கிற ஜபத்துக்கு உடனடியாக பதில் வந்தால்தான் தேவன் என் ஜபத்தை கேட்டார் என்று நாம் நினைச்சிடக்கூடாது. ஆனால் நாம் செய்கிற ஜபம் அது தேவ சித்தப்படி இருக்குமாக இருந்தால் கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு கவனிங்க, ஏற்ற காலத்தில் பலன் அளிப்பார். அதற்கு அவர் காட்டின உதாரணம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டுகளாக எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். சந்ததி சந்ததியாக கூப்பிட்டிருக்கார். ஆண்டவரே, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு நினைந்தருளுங்க. இப்படி ஜெபித்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். உம்முடைய தாசர்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு நினைந்தருளுங்க. அவர்களுக்கு நீ கொடுத்த வாக்குத்தத்தை நினைந்தருளுங்க. நாங்கள் இந்த தேசத்திலே அடிமைகளாக இருக்கிறோம். எங்கள் வேர்வை இந்த தேசத்திலே சிந்தப்படுகிறது. கடினமாக நடத்தப்படுகிறோம். எங்கள் உயிர்கள் பலியாகிறது. வேதனை அனுபவிக்கிறோம். அடிமையிலே அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை விடுதலை யாக்கும், எங்களை சந்தியும் என்று அவர்கள் தேவன் நோக்கி கூப்பிட்டே இருந்தார்கள். கூப்பிட்டே இருந்தார்கள். மன்றாடினார்கள், கூப்பிட்டார்கள். ஆனாலும் நேரம் வந்தபோது சரியாக 430 ஆண்டுகள் கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்டு மோசே அனுப்பியவர்களை விடுதலையாக்கினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி சொல்லும் பொழுது எனக்கு நானும் வருஷக்கணக்காக சில குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். உள்ளபடி சொல்றேன், தேவனுக்கு வருஷக்கணக்காக சில காரியங்களுக்காக ஜெபிச்சிரு. ஆனால் இன்னும் எனக்கு பதில் வரும். அதுக்காக அதை நான் நிறுத்த போறதும் இல்லை. அண்டே கவனி, ஜோர்ஜ் முல்லர் என்கின்ற ஒரு விசுவாச வீரர் இங்கிலாந்து பிரிஸ்டல் என்ற நகரத்தில் இருந்து அவர் அந்த வீட்டை போய் பார்த்தேன். விசுவாச வீரர், ஏராளமான அநாத பிள்ளைகளை விசுவாசத்தில் நடத்தினவர். எவரிடத்திலும் எப்போதும் போய் எந்த ஒரு காணிக்கை கேட்டதும் இல்லை, எதிர்பார்த்ததும் இல்லை. அவர் ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபம் பண்ணுவாரு. அவருடைய தேவைகள் அவருடைய புத்தகத்தை சரித்திரத்தை படித்து அசந்து போனேன். இப்படியெல்லாம் கர்த்தர் அவருடைய வாழ்வில் அற்புதம் செய்து இத்தனை அநாத பிள்ளைகளை எந்த விதமான ஒரு உதவி உபரிட உதவி ஒத்தாசை இல்லாமல் விசுவாசத்தில் இத்தனை ஏராளமான பிள்ளைகளை வளர்த்தெடுத்திருக்கிறாரு என்று பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக. அவருடைய நண்பர் ஒருவருக்காக அவர் அவருடைய ரட்சிப்புக்காக அவர் ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். ஆனால் அவன் அந்த நண்பன் மனம் திரும்பவே இல்லை. கிட்டத்தட்ட எத்தனை எவ்வளவு காலம் தெரியுமோ, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள். 40 இயர்ஸ், 40 ஆண்டுகளாக தன்னுடைய நண்பனுடைய ரட்சிப்புக்காக அந்த ஊழியக்காரன் ஜெபித்துட்டே இருந்தார். ஆனால் அவர் மனம் திரும்ப, அது என்ன தெரியுமோ, யோச் முல்லர் மறித்து அவரை அடக்கம் பண்ண போது அவர் அடக்க ஆராதனையிலே ஒரு மனுஷன் கதறிக்கொண்டு ஓடி வந்தான். யார் என்றால் அவருடைய நண்பன். அவன் சொன்ன, முல்லர், நீ வாழ்ந்த வாழ்க்கையினாலே அநேகர் வாழ்வடைந்திருக்கார், அநேக அநாத பிள்ளைகள் உன்னாலே வாழ்வடைந்திருக்கார், ஆனால் என்னுடைய வாழ்க்கையினாலே எவருக்கும் ஒரு நன்மை இல்லை. நீ அறிவித்த ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தேனே என்று சொல்லி இப்பொழுது நான் மனம் வருந்துகிறேன், மனம் திரும்புகிறேன் சொல்லி அவருடைய அடக்க ஆராதனையிலே அந்த மனுஷன் மனம் திரும்பி ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டான்னு சொல்லி அவருடைய சரித்திரத்தில் படித்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 40 வருஷம் எடுத்திருக்க ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு. இதெல்லாம் நாம சிந்திக்கும் பொழுது 6 வருஷமாக ஒரு இடத்துல நின்று ஊழியம் செய்து தங்களை ஊட்டி ஊழியம் செய்தும் ஒரு ஆத்மா கூட ஆதாயப்படாமல் இருந்தும் அதே இடத்துல தொடர்ந்து கத்தர் விசுவாசத்தில் ஜெபம் பண்ணி ஊழியத்தை செய்து பிற்பாடு கத்தர் அவர்களுக்கு ஆத்மாக்களை கொடுத்து சபை வளர்ந்து ஊழியம் கட்டுப்படுத்தும் அறிவு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது, ஆனால் உடனடியாக சீக்கிரமாக நாம் நினைக்கிறபடி நமக்கு பதில் கிடைக்காதபடியால் நாம் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்று அர்த்தம் இல்லை. இருக்குது, தேவ சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்கள் இருக்குது, ஏற்ற காலத்தில் தேவன் நமக்கு பதிலடிப்பார். நான் சொல்ல வர காரியம் என்ன, வந்த காரியம் என்னவென்றால், தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த வருஷத்தில் தயவு செய்து நான் சொல்கிறதை கொஞ்சம் கவனி, இந்த வருஷத்தில் எத்தனை நாள் நாம் தேவ சமூகத்தை தேடாமல் விட்டிருக்கோம், எத்தனை நாட்கள் நாம ஜெபிக்காமல் இருந்திருக்கோம், எத்தனை நாட்கள் நாம கர்த்தருடைய வேதத்தை தொடாமலே இருந்திருக்கோம், யோசித்து பாரு. அந்த ஆண்டவர் நம்மளை தள்ளிவிட்டார இல்லை? இதே போல நாம் அடுத்த ஆண்டும் இருக்க போறோமா, அல்லது தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை நாம காத்துக்கொள்ள போறோமா, அல்லது வளர்த்து கொள்ள போறோமா? இந்த வருஷம் நான் ஆண்டவோட இருந்து ஐக்கியத்தின் பார்க்க நெருக்கத்தின் பார்க்க அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் நெருங்கினா இல்லைங்க, நல்லா இருக்குமே. ஆண்டவர் கிட்டே வாழ்ந்தான் சொன்ன தள்ளிப்போண்டு சொல்லுவாரோ இல்லையே? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்றேன், தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை காத்துக்கணும். உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியத்தை உடைக்கிற கெடுக்கிற எந்த காரியத்தையும் தயவு செய்து விட்டு அதுல இருந்து உன்னை காத்துக்கொள். திரும்ப திரும்ப வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் தேவனையும் பிரிக்கிற, உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற தனிப்பட்ட உறவை உடைக்கிற எந்த தவறான காரியங்கள், செயல்கள், பாவங்களுக்கு பரிசுத்த குலத்துகள் தயவு செய்து போயிடாதே. உங்க ஆண்டவரை துக்கப்படுத்தாத, உனக்காக சிலுவையில் அறைந்த தெய்வத்தை துக்கப்படுத்தாத, உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்தாத, வேதனைப்படுத்தாத. 1 கொரிந்தியர் 9:9 அதை பார்க்க முடியும். 4வதாக, வாழ்க்கையிலும் ஊழியத்திலும், ஹலோ நம்பர் 4, வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவனாயிரு. படி 1 தீமோத்தேயு 12 சீக்கிரம் படிக்கிறேன். 1 தீமோத்தேயு முடிக்க போறேன், கேரியா 1 தீமோத்தேயு 12:12 நான் வாசிப்போம். 1:12,
என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவனென்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன்.
என்னை உண்மை உள்ளவன் எண்ணி இந்த ஊழியத்துக்கு அழைத்தபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை அழைத்த ஆண்டவருக்கு, நம்மை ரட்சித்த கர்த்தருக்கு உண்மையாக இருப்பான். மோசே என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தார். He is so faithful. Every corner of the church, what a beautiful witness has given by the Lord about Moses. என்ற வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். ஒரு மனிதனை குறித்து தேவன் இப்படிப்பட்ட ஒரு சாட்சி நம்மை அசைக்க இல்லையா? யோசி எங்க இன்னைக்கும் ஆண்டவர் அதைத்தானே நம்மளை எதிர்பார்க்கிற. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் கடைசி ஆராதனை நான் உங்களை கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவர் இயேசு நாமத்திலே உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்ள ஒரு காரியம், வாழ்க்கையிலும் ஓடியத்திலும் உண்மையாக இருக்கும் உண்மை விழுவென்று எண்ணி இந்த ஓடியத்தை நமக்கு தந்திருக்க, அதுக்கு நம்ம பயப்படும். இந்த ஆண்டு நமக்கு தேவன் தந்த பொறுப்பில் ஓடியங்களில் நாம் எப்படி இருந்தோம், எப்படி செய்தோம், எனக்கு சேர்த்துதான், எனக்கு சேர்த்துதான், எனக்கு சேர்த்து நான் ஆண்டவருக்கு மதிப்பு கொடுக்கிறேனா, கர்த்தரை ஊழியத்தை நான் மதிக்கிறேனா, தேவ சமூகத்திலிருந்து ஊழியத்தை எப்படி செய்கிறது, எப்படி நடக்கிறது, ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுறேனா, தேவனுடைய ஆலோசனைகளுக்கும் ஆண்டவருடைய உணர்த்துதலுக்கும் ஆவிய நடத்தலுக்கும் நாம் காத்திருக்கிறோமா, அல்லது நம்முடைய அனுபவத்தை சார்ந்து அல்லது நம்முடைய புத்தியிலே நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லது உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரன் உன் எஜமான சந்தோஷத்தில் பரவாயில்ல. பெரிய ஊழியக்காரனே, வல்லமையான ஊழியத்தை செய்த ஊழியக்காரனே, உன் எஜமான சந்தோஷத்தில் பிரவேசின்னு ஆண்டவர் சொல்லலை. உண்மையும் உத்தமுடைய, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, கவனிச்சுக்கொள்ளுங்க, ஊழிய ஸ்தானத்துக்கு அல்ல, ஊழிய உண்மைக்கு தான் ஆண்டவரிடத்தில் பகுமதி. அதிலே தான் ஆண்டவர் பிரியமா இருக்கிறேன். நான் பெரிய ஊழியத்தை செய்தேன் என்று ஆண்டவர் என்னை வரவேற்க போறதில்லை. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின்படியே, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க தேவ கிருபையின்படியே தான் நீங்கள் நானும் இயங்க முடியும். அவர் எனக்கு கிருபை அளிக்காவிட்டார், ஒருவேளை எனக்கு தேவனுடைய வசனத்தை போதிக்கிற கிருபை இல்லாட்டா நான் இதை பேச முடியாது. அவர் எனக்கு அப்படி கிருபை அளித்திருந்தால் அவருக்கு அளித்த கிருபை நான் விருதாவாக்கவும் முடியாது. ஆகவே அருமான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக விளை கொள்ளுங்க. நாம் எந்த ஊழியத்தை செய்தாலும், திரும்ப சொல்றேன், எந்த ஊழியத்தை செய்தாலும், எந்த ஊழிய பொறுப்புல கத்தர் வைத்தாலும், பொறுப்புள்ளவளாகவும் கத்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவளாகவும் இருந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே, இந்த வருஷத்தில் ஒருவேளை நாம் ஏதாவது தவறு பட்டிருந்தால் கத்தாவை மன்னியும், அடுத்த வருஷத்துல கத்தர ஊழியத்துக்கு மதிப்பு கொடு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு மதிப்பு கொடு. தேவனுடைய ஊழியம் உன்னையும் என்னையும் உண்மையில் ஒன்று எண்ணி, கத்தர் இந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்திருக்கார், இந்த பொறுப்பை எனக்கு தந்திருக்கிறார், நான் இந்த பொறுப்பை இந்த ஊழியத்தை குறித்து ஒரு நாளைக்கு ஆண்டவருக்கு கணக்கு ஒப்பு கொடுக்க வரும், ஆண்டவரே எனக்கு உணர்வு வைத்தார், என்னை திருத்தும், என்னை மாற்றும். இந்த நாட்களில் லாங் லைஃபை குறித்து பேசுறவர்கள் பிரசவம் பண்றதை கேட்டிருக்கேன். நல்லது, ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் லாங் லைஃபை கொடுத்தா நல்லது, வாழட்டும். ஒரு வருஷம் வாழணுமா, வாழ்ந்துட்டு அவர் சொன்னார், நான் ஒரு வருஷம் பாலம் பெறுவேன், வாழ்ந்துட்டு போ, பரவாயில்ல, நல்லது. ஆனால் நான் சொல்ல வர காரியம் என்றால், கவனிங்க, ஒரு மனுஷன், இது கேட்க காதலாம் கேட்கும், ஒரு மனுஷன் எவ்வளவு காலம் வாழுகிறான் என்பதை விட எப்படி அவன் வாழ்ந்தான் என்பதே தேவனுக்கு முன்பாக முக்கியம். 29 வயது வரை வாழ்ந்த டேவிட் பிரனாய்ட் என்கின்ற ஒரு வாலிப மிஷனரி ஊழியக்காரனை அறிவேன். நரமாமிசம் சாப்பிடுகிற மனுஷர்கள் மத்தியிலே இவர்களுக்காகவும் இயேசு மரித்தார் என்று சொல்லி 29 வயது மாத்திரம் நிரம்பின அந்த வாலிபன், சரீரத்தில் சுகவீனம் பலவீனம் அதுவரை, ஒரு தைரியமான ஒரு ஆளானும் இல்லை அவர். அவருடைய சரித்திரத்தை படித்து பார்த்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சரீரத்தில் வியாதி பலவீனம், அவர் தான் 29 வயதில் மரித்தார். ஆனால் இப்படிப்பட்ட பலவீனமான சரீரத்தோடும் மனுஷர்களை பிடித்து சாப்பிடுகிற விஷ அம்பு எய்து மனிதர்களை பிடித்து சாப்பிடுகிற மனுஷர்கள் மத்தியிலே மனுஷனாக வந்த ஆண்டவர் இயேசுவை, தெய்வத்தை அவர்களுக்கு அறிய வேண்டும், அறிவிக்க வேண்டும், இவர்களுக்காக கிறிஸ்து மரித்தார் என்கின்ற அந்த ஆத்ம வாரத்தினால் அன்னந்தனியனாக அந்த எத்தியேசு மத்தியிலே போய் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அந்த வாலிபன் மூலமாக கர்த்தர் அவர்கள் மத்தியிலே கொடுத்த செய்த எழுப்புதலை பார்த்து படித்து பரவசம் அடைந்தார், வாழ்க்கை மாறினது சுவிசேஷத்தால். ஆகவே எவ்வளவு காலம் நான் வாழுகிறேன் என்பதல்ல, நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தை நான் எப்படி பிரயோஜனப்படுத்த தடிசம் போடு. ஆகவே உண்மை உள்ளவ என்று எண்ணி உங்களுக்கும் எனக்கும் ஆண்டு தந்திருக்கிற ஊழியத்திலும் பொறுப்பிலையும் தயவு செய்து உண்மையாக இருக்கு. அடுத்த வருஷம் அதை சித்தப்படுறார். அவர் ஊழிய காலம் எப்படி இருக்கணும் என்பதை குறித்து வேதத்திலிருந்து நான் கூட பேசுறேன். இந்த உள்ள பலருக்கு இந்த ஊழிய காலத்துக்கு இவைகளை குறித்து பேசியிருக்கிறேன், பேசிக்கொண்டிருக்கேன். அன்பான தேவன பிள்ளைகளை, தன்றாய் கவனிங்க, வாழ்க்கை என்கிறது ஒரு தடவு தான், திரும்ப தடவை நான் வாழ போறதில்லை. இந்த 21 கடந்து போறது, 22 கத்தர் நம்மளை கிருபியாக கொண்டு போறார், ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு. இந்த அடுத்த வருஷத்தை நம்மை காண வைக்கிற கத்தருக்கு மகிமண்டாக ஸ்தோத்திர நன்றி உள்ளவர்களாக இருப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க நாம் கத்தருக்கு ஒப்புக் கொடுப்போம் என்ற உண்மை உள்ள எண்ணி நம்மை இந்த ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறாரு. ஆண்டவுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக ஃபைனலாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிகிறேன். படியுங்க, பிலிப்பியர் 2:1, பிலிப்பியர் 2:1
உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை
நிறைவாக்குறாரு. கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதல், அந்த வசனம் கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதல், அன்பினாலே யார் ஒரு தேறுதல், ஆவியின் யாதொரு அக்கியம், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், இவைகளை சொல்லிட்டு அங்க என்ன சொல்ல தெரியுமா, உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏகும் ஏக அன்புள்ளவர்களாக இருந்து இசைந்த ஆத்மாக்களால் ஒன்றே சிந்தித்து என் சந்தோஷம். அதாவது ஒரு மனப்பாட்டு ஒன்னஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் என்பதை குறித்து இந்த வசனத்தில் அவர் சொல்ல வர. நான் பல இந்த புதிய ஏற்பாட்டில் சபைகளுக்கு எழுதிரு பல வார்த்தைகளை பார்த்திருப்பேன், எல்லாம் சொல்ல இப்போ நேரம் நமக்கு போதாது. அருமையான தேவன பிள்ளைகளே, நன்றே கவனிங்க. ஐந்தாவதாக நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், ஒருமனப்பாட்டை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதை. உள்ள தெரியும் இல்லையா, இவன் 17 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். 4 தடவைகள் அந்த ஜெபத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. 4 தடவைகள் ஆண்டவர் இயேசு பிதாவை நோக்கி, இவர்களும் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு, ஒருமனப்பாட்டில் தேறினவர்களாக இருக்கும்படிக்கு என்று இயேசு அப்போஸ்தலர்களை குறித்து பிதாவிடத்தில் பண்டாடுகிறார், விண்ணப்பம் பண்றார். ஒரு சபை வளர வேண்டுமாக இருந்தால், அது பெருக வேண்டுமாக இருந்தால், தேவனுடைய காரியங்கள் அங்கே நடக்க வேண்டுமாக இருந்தால், தேவ ஆவியானவர் அங்கே செயல்பட வேண்டுமாக இருந்தால், சபையிலே ஒருமனம் ஏக சிந்தை இருக்க வேண்டியது அவசியம். அப்பொழுது ஆவியானவர் நம்மத்திலே அசைவாடவும் நமக்குள்ளே செயல்படவும் தேவ திட்டங்கள் நம்முடைய வாழ்விலே நிறைவேறவும் சபையிலே நிறைவேறவும் உதவியாக இருக்கும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நேரம் பண்ணபடியே நான் முடிக்கிறேன். யோவான் 17 அதிகாரத்திலே, யோவான் 17 அதிகாரம் 11 வசனம், 21 வசனம், 22 வசனம், 23 வசனம். யோவான் 17 அதிகாரத்திலே 17 அதிகாரம் 11 வசனம், 21, 22, 23 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தால், இயேசு பிதாவை நோக்கி செய்த ஜெபத்திலே எதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காருன்னு பாருங்க. 4 தடவைகள் ஒருமனப்பாட்டை குறித்து ஆண்டவர் இயேசு அங்கே பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். நம்மை போல இவர்கள் என்ன, எதை முன்மாதிரியாக கொண்டு வர, தானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல, நம்மை போல இவர்களும் ஒன்றாய் இருக்கும்படிக்கு, அது மாத்திரமில்லை ஒருமனப்பாட்டில் தேறினவர்களாக இருக்கும்படி பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். ஆகவே நான் சொல்லுவேன், சபையில் இருக்கிற தேவட பிள்ளைகள் வேற்றுமைகளை களைய வேண்டும். சபையில் இருக்கிற தேவட பிள்ளைகள் வேற்றுமைகளை களைய வேண்டும், வித்தியாசங்களை நிறுத்த வேண்டும். ஏதோ ஒன்றின் அடிப்படையிலே ஒருவரில் ஒருவர் அன்பு கூறவர்களாக இருக்கக்கூடாது, சத்தியத்தின்படி அன்பு கூறவர்களாக இருக்க வேண்டும். பின்னோக்கம் இல்லாமல் ஒருவர் ஒரு மதிக்கிறவர்களாக, ஒருவர் ஒரு ஏற்றுக்கொண்டவர்களாக, எல்லோரோடும் அன்பாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கள். யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள். அடுத்த வருஷத்துக்குள்ள போறீங்க இல்லையா, போறோம் எனக்கு சேர்த்தேன். ஆகவே யாரோடைய மனஸ்தாபங்களை வச்சுக்கொண்டு, அல்லது யார் வேலை கசப்புகள் வெறுப்புகளை வச்சுக்கொண்டு, பகைகளை வச்சுக்கொண்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், அடுத்த வருஷம் எனக்கு நன்மையா இருக்கணும் ஆசீர்வாதம், இப்படி நாம் ஜெபித்தார் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தனை தேவன் என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்றோ ஒரு நாள் நடந்த தவறு, இன்று வரைக்கும் மனதில் வச்சு 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 நாம் பகைகளை சாதிக்கிறதும் வேற்றுமைகளை உண்டாக்குறதும் சபைகளிலே குழப்பங்களை கொண்டு வரக்கூடிய கதைகளை கதைகிறது கவனமாக. ஆண்டவர் இயேசுவோட இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட மந்தை இது, கிறிஸ்து இயேசு தலையாக இருக்கிற சபை இது. ஆகவே கர்த்தருடைய சபையில் இருக்கிற அங்கங்களாக அவயவங்களாக இருக்கிற நாம் ஒருவரை ஒருவர் தாங்குறவர்களாகவும் ஏற்றுக்கொள்வர்களாக இருக்க கற்றுக்கொள்ளும். ஒரு சில பேர்ல மாத்திரம் நாம் அன்பு கொடுத்து, ஒரு சில பேரை ஒதுக்கிறவர்களாக நாம் விருப்பமாக இருந்தால் நம்ம சுற்றி ஒரு வட்டம் போடுறவர்களாக மாறிடும். நம்ம அறியாமல் சில வழியில் சில காரியங்களை நம்ம செய்யறது. ஆகவே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறவர்களை தான் நான் அன்பு கூறுவேன் சொன்னால் உலகத்தில் இருக்கிறவர்கள் அப்படி செய்கிறார்கள். இதில் ஆண்டவர் இயேசு நமக்கு மலப்பிரசங்கத்தை சொல்லியிருக்க காரியம். ஆகவே ஒருவேளை நம்மை வெறுக்கிறவர்களை மதிக்க கற்றுக்கொள்வோம். நான் ஒன்று குறைஞ்சி போக மாட்டோம், கத்தருக்கு முன்னாடி கையொத்தி சொல்லுவேன். என்னை வெறுக்கிறவர்களையும் என்ன மதிக்காதவர்களை கூட நான் மதிக்கிறதுக்கு விரும்புகிறேன். கடவுளுக்கு உண்டாக சொல்லுவேன், ஒரே ஒரு காரணம் ஆண்டோடு தேவன் அறிவார் நான் என்ன சொல்கிறேன், எவ்வளவு கடந்து வந்திருக்கிறேன் என்பதையும் தேவன் அறிவார். ஒரு நாள் வரும், அதான் வேதபத்தம் சொல்றது, அவர் வரும் பொழுது அவன் அவனுக்குரிய புகழ்ச்சி வழியா, இப்ப இல்ல அவர் வரும் பொழுதுதான் இந்த பூமியில நாம் எப்படி வாழ்ந்தோம் எப்படி ஊழியம் செய்தோம் என்கின்ற புகழ்ச்சி அவர் வரும்போது வழியா. ஆகவே கலங்காது, நீங்க நல்லவர்களாக இருந்து, நன்மை செய்கிறவர்களாக இருந்து, புத்திமதிகளை கேட்டு நடக்கிறவர்களாக இருந்து கர்த்தருக்கு உண்மையுள்ளவளாக இருந்து மற்றவர்களை மன்னிக்கிறவளாக இருந்து நீங்கள் ஆண்டவருடைய சபத்தில் வளருவீங்களாக இருந்தால் வாழுவீங்க. அடுத்த வருஷம் தேவன் உங்களுக்கு வல்லமையாக செயல்படுவார். உங்கள் ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார். தேவோட நீங்கள் தனியே இருந்து ஆண்டவரத்தை கூப்பிட்டு ஜபிக்கும் பொழுது தேவோட பிரசனத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். யூ கேன் என்ஜாய் த பிரசன்ஸ் ஆஃப் காட் வென் யூ ப்ரே. நீ ஜபிக்கும் பொழுது தேவோட பிரசனத்தை நீ அனுபவிக்க முடியும். தேவ ஆவியானவர் உனக்குள்ளே நீ தேவனுடைய பிள்ளை தான் என்று உன்னுடைய ஆவிலே அவர் சாட்சி சொல்றதை நீ உணர முடியும். ஆவியானவர் உனக்கு உணர்த்த முடியும். ஆவியானவர் நம்மை நடத்தட்டும். சொந்த புத்தியிலே நாம் நடவாமல் மாமிசத்தின்படி இயங்காமல் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இருக்கிறவர்கள் நாளைக்கு இருக்க போறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. கையில் கட்டிருக்க மணிக்கூட்டுக்கு மணி கரண்டி இருக்கும்படி வாழ்வுக்கு ஒரு நாள் உத்தரவாதம் கூட இல்லை. ஆகவே வாழப்பிறந்த தேவ ஜனமே, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமே, கிறிஸ்து இயேசுவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, சொன்ன இந்த ஐந்து காரியங்களை தயவு செய்து கவனிங்க. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவே பிரியப்பட்ட, நீங்கள் கிறிஸ்துவிலே நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். என் பிள்ளைகள் சத்தியத்தின்படி நடக்கிறார்கள் என்று சொல்றது சந்தோஷத்தை தவிர எனக்கு பெரிய சந்தோஷம் இல்லை என்றார் அப்போஸ்தலன் ஐயோ. ஆகவே தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து தேவனுடைய வசனத்துக்கு இடம் கொடுங்க. தேவ ஆவியினுக்கு இடம் கொடுங்க. கர்த்தராகி இயேசுவை வாழ்க்கையில மகிமைப்படுத்து. அடுத்த வருஷம் நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதம். சிவம்படுவோம். சரி வருஷம்.